أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع عليم صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் காரணமாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஓர் உன்னதமான தளத்தை நமக்கு அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை புரிய வைத்தாய், அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பையும் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய புகழ் எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே மீண்டும் மீண்டும் உன்னுடைய தர்பாரிலே இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்ததற்காக ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்தி கொள்ளுவாயாக, எங்களுடைய தாய் தந்தையர்களை பொருந்தி கொள்ளுவாயாக, எங்களுடைய உஸ்தாதுமார்களை, எங்களுடைய மஷாயிக்மார்களை பொருந்தி கொள்ளுவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையான சுண்ணத்தை முழுமையாக பேணி நடக்கிற வாய்ப்பை தருவாயாக. எப்படி தொழ வேண்டும் என்று உன்னுடைய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களோ அதே அடிப்படையில் உள்ளச்சத்தோடு எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து தொழுகைகளையும் ஆக்குவதற்கு ரப்பே நாயனே நீ உதவி புரிவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியிலே செயல்படுவதற்குரிய நசீபை தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து அதை விட்டு தூரமாக ஆகுவதற்குரிய நசீபையும் எங்களுக்கு தருவாயாக. உலகத்தில் வாழுகிற காலத்தில் யாருக்கும் எந்த விதமான அநியாயங்களும் செய்து விடாமல் உனக்கு பயந்து உன்னுடைய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியிலே முழுமையாக நடந்து மௌத்துடைய நேரத்திலே களிமாவோடு மரணிக்கிற நசீபை தருவாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக வந்திருக்கிறார்களோ இந்த குர்ஆனுடைய வரக்கத்தை கொண்டு அவர்களுடைய கடனை நீயே முழுமைப்படுத்தி தருவாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய நோயையும் குர்ஆனுடைய வரக்கத்தை கொண்டு ரப்பே நாயனே நீ முழுமையான சிஃபாவை அளிப்பாயாக. உலகத்திலே எந்த மூலையில் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மனதினுடைய துயரங்களையும் அவருடைய வாழ்க்கையினுடைய துயரங்களையும் நீயே நீக்கி தருவாயாக. வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீதாரை இந்த உலகத்திலே சந்திக்கிற கனவிலே காணுகிற நசீபை எங்களுக்கு நீ ஆக்கி தருவாயாக. அதே போன்று மறுமையிலே அவருடைய கரத்தினால் ஹவுதுல் கௌதரில் இருந்து நீர் அருந்துகிற அவருடைய ஷஃபாத்துக்கு உரித்தவர்களாக ஆகிற நசீபை எங்களுக்கு நீ தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளின் நீண்ட நெடிய வரலாறை சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் தொடர்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடரிலே பனு இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம், அதற்கு பின் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம், யகூதிகள் நசாராக்களை பற்றியெல்லாம், தௌராத் இஞ்சியிலை பற்றியெல்லாம் அல்லாஹு தாலா இந்த சூராவினுடைய ஆரம்ப பகுதியிலே குறிப்பிடுகிறான். கடந்த வாரங்களிலே நாம் சில செய்தியை பார்த்தோம். இன்றைய இந்தியாவினுடைய டாப் சப்ஜெக்டாக உலகமெல்லாம் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த 60 ஆண்டு கால வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்வாக இந்தியாவிலே நேற்று தரப்பட்டிருக்கிற அந்த தீர்ப்பை பற்றி உண்டான திருக்குரான் என்ன சொல்லுகிறது என்ற அடிப்படையிலே அல்லாஹு தாலா போன வாரத்தினுடைய ஆயத்தின் தஃப்சீரை அல்லாஹுவே அமைத்து தந்தான். அப்போது நாம் சொன்னோம், அல்லாஹு தாலா அந்த ஆயத்திலே சொல்லுகிறான், ஒமன் அதுலம், ஒமன் அதுலம் மிம்மம் மனஅ மசாஜித அல்லாஹ் அன் யுத்கர ஃபீஹ ஸ்மு வஸஅ ஃபீ கராபிஹா. எவர் அல்லாஹுவினுடைய பள்ளியிலே அல்லாஹுவினுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதை தடுத்து இன்னும் அதை ஹராபாக்குகிறார்களோ, அதை ஷஹீதாக ஆக்குகிறார்களோ, அதனை அழிமானத்திற்கு உட்படுத்துகிறார்களோ, அவர்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹு தாலா சென்ற வாரம் நாம் சொன்ன ஆயத்திலே சொன்னான். லஹும் மா கான லஹும் அன் யத்குலூஹா இல்லா காஇஃபீன். அந்த பள்ளியிலே ஒருவன் நுழைவதென்று சொன்னால் அவன் அல்லாஹுவினுடைய இறையச்சத்தோடு தவிர பள்ளியிலே நுழைவதற்கு அனுமதி இல்லை. லஹும் ஃபித் துன்யா ஹிஸி, அவர்களுக்கு யார் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு உலகம் என்ன தீர்ப்பு வழங்குவது? அல்லாஹு சொல்லுகிறான், நான் வழங்குகிறேன், லஹும் ஃபித் துன்யா ஹிஸி, அவர்களுக்கு இந்த உலகத்திலே கேவலமே கேவலம், அவர்கள் எந்த புறத்தில் திரும்பினாலும் கேவலத்தினுடைய முகத்தை நாம் அவர்களுக்கு உலகத்தில் ஆக்கி தருவோம். லஹும் ஃபித் துன்யா ஹிஸி வலஹும் ஃபில் ஆஹிரத்தி அதாபுன் அதீம், அவர்களுக்கு மறுமையிலே கடுமையான நோவினை உண்டு, வேதனை உண்டு என்பதை சொல்லி அல்லாஹ் முடித்தான். அந்த ஆயத்தை சொல்லி அந்த தீர்ப்பினுடைய முகத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைய தினத்திலே அதை ஒட்டியே உள்ள ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் வந்திருக்கிற அந்த தீர்ப்பினுடைய முகமாக அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த தீர்ப்புக்கு பதிலாக இறைவன் சொல்லுகிற அழகான வசனம், நேரத்திற்கு நேரம் நமக்கு எதெல்லாம் தேவையோ அத்துணையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் தெளிவு வேண்டுமோ இறைவசனம் நமக்கு அதனுடைய கருத்துக்களை எல்லாம் அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹுவினுடைய நியமத்துகளை உலகத்திலே எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்கள் கேட்ட போதெல்லாம் நீங்கள் கேட்டதையும் கொடுத்தான், நீங்கள் கேட்காததையும் கொடுத்தான், நீங்கள் எதையெல்லாம் கேட்கவில்லையோ அதையும் சேர்த்து அல்லாஹ் தந்தான். அப்படிப்பட்ட அந்த நியமத்துக்கு உரியவனை உங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாமிய சார்பு உடைய அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் உங்களை விட்டு விடுவானா? அண்ண அழகாக அந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா கேட்கிறான். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு நம்முடைய மார்க்கம், நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற வழிமுறை, அல்லாஹுவினுடைய தூதர் நமக்கு காட்டி தருகிற வழிமுறை இந்த ஆயத்திலே அழகாக பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே போன ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் இடையிலே உள்ள ரபுத், போன ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் உள்ள இடையிலே உள்ள தொடர்பை முதலிலே சொல்லிவிட்டு இந்த ஆயத்தினுடைய விளக்க உரைக்கு செல்லலாம். போன ஆயத்திலே நாம் பார்த்தோம், அல்லாஹுவினுடைய பள்ளியை விட்டு தடுப்பதற்கு எவனுக்கு உரிமை இருக்கிறது? அப்படி எவன் தடுக்கிறானோ அவன் அநியாயக்காரனாக இருப்பான் என்று மேற்கூறிய வசனம் நமக்கு சொல்லி காட்டியது. இந்த வசனத்திலே போன வாரம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிற்குள்ளே நுழைவதை விட்டு முஷ்ரிக்கீன்கள் தடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னோம். இன்னொரு வசனம், இன்னொரு செய்தி, இதே மாதிரி உண்டான ஒரு நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முந்தைய காலத்திலே நிகழ்ந்தது என்று சொல்லி அந்த வரலாறை நாம் சொல்லவில்லை, அதை அப்படி விட்டுட்டு போயிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் யஹூதிகளும் நசாராக்களும் அகல கிதாபுகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, பைத்துல் முகத்தஸ் அதை சார்ந்து உள்ள அந்த பகுதியிலே, அங்கே அந்த கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட யஹியா அலைஹி ஸலாம் அவர்களை யகூதிகள் ஒன்றாக சேர்ந்து அவர்களை கொலை செய்து விட்டார்கள். ஏனென்று கேட்டால் அல்லாஹு தாலா திருக்குறானிலே அவர்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிற போது சொல்லுகிறான், அவர்கள் எல்லாம் வேத புரட்டர்கள், அடுத்து நம்பியா, அவர்கள் நபிமார்களை கொள்ளுவார்கள், அதே போன்று வேதத்தை புரட்டுவார்கள், இதுதான் அவர்களுடைய அடையாளம். அந்த அடிப்படையிலே நபி யஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களால் கொல்லப்பட்ட வரலாறு எல்லா வரலாற்று புத்தகங்களிலும் பதிவாகி இருக்கிறது. அதனுடைய தொடராக அதற்கு பழிவாங்க வேண்டும், அதற்கு இந்திகாம் பழி என்ன என்பதற்காக வேண்டி, அவர்களிடத்திலே பழிவாங்குவதற்காக வேண்டி நசாராக்களுடைய ஒரு கூட்டம், நசாராக்களிலிருந்து ஒரு கூட்டம் அங்கிருந்து கிளம்பியது. நசாராக்கள் என்று சொன்னால் கிறித்தவர்களுடைய ஒரு கூட்டம் கிளம்பி யகூதிகளிடத்திலே அந்த ஜூஸ் இடத்திலே பழிவாங்குவதற்காக வேண்டி புறப்பட்டார்கள். அப்போது ஈராக் என்று சொல்ல, நம்ம இன்னைக்கு ஈராக் இருக்கு இல்லையா, அந்த யூப்ரிட்டிஸ் அந்த நதியினுடைய பகுதியிலே வாழ்ந்த ஒரு மன்னர், போன வாரம் சொல்லும் போது அவருடைய பெயரை குறிப்பிட்டேன், புக்த நசர் என்று சொல்லுகிற அந்த மன்னனினுடைய தொடர்போடு பைத்தாலிஸ் என்று சொல்லுகிற இந்த நசாராக்களுடைய அரசர்களும் சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து யகூதிகளை பழி வாங்குவதற்காக வேண்டி ஒரு பெரிய படையை கிளப்பி கொண்டு போய் அவர்களை அழித்தார்கள் அழித்தார்கள். ஒரு ஆளு கூட விடாம காலி ஒண்ணுங்கிறதுக்காக வேண்டி இவர்களுடைய வரலாறு முழுமையாக இப்படித்தான் இருக்கிறது. நமக்கு தெரிந்த வரலாறெல்லாம் ஹிட்லருடைய வரலாறுகள் தெரியும், அவன் முழுமையாக காலி செய்தான் என்று. ஆனால் அந்த வரலாறுகள் கூட இன்றைய தினத்திலே மறுக்கப்படுகிறது, அது சிலரால் புனையப்பட்ட வரலாறுகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய மார்க்கத்தினுடைய வரலாறு சொல்லுகிறது, அவர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். அப்போது அதோடு மட்டும் அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த நசாராக்கள் தௌராத்தினுடைய வேதத்தை கிழித்தெறிந்தார்கள். பைத்துல் முக்கத்தசிலே ஹிந்தீரனுடைய பன்றியினுடைய கரிகளை வீசினார்கள், அதை உடைத்தெறிந்தார்கள் என்பது வரலாற்று ரீதியான உண்மையாக இந்த ஆயத்தினுடைய தொடராக அதனுடைய பின்பகுதியிலே உள்ள அந்த வரலாற்று நிகழ்வை குறிப்பிடுகிற போது சில முஃபஸ்ஸிரீன்கள் இந்த செய்தியும் சேர்த்து குறிப்பிடுகிறார்கள், ஆத்தன்டிக். அப்ப இதை சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த பைத்துல் முக்கத்தஸ் திரும்பவும் கெட்டப்படுவது, போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த நிகழ்வு, அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் அப்படின்னா இருந்துச்சு, அது உடைக்கப்பட்ட நிலைமையிலே. அதற்கு அப்புறம் வந்த அந்த ஆட்சி காலத்திலே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகரிக்கப்பட்டு ஷாமினுடைய தேசத்தையும் அவர்கள் கைகொள்கிற போது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் முக்கத்தஸை திரும்ப எடுத்து கட்டினார்கள். அது இஸ்லாமியர்களுடைய கரத்திலே வந்தது. இது வரலாற்றினுடைய உண்மை. இப்படித்தான் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப அந்த பைத்துல் முக்கத்தஸினுடைய இன்னும் சில வரலாறுகளை பார்த்தோம் என்று சொன்னால், அது மீண்டும் யகூதிகளுடைய கையிலே பின்காலத்திலே போனது. யகூதிகள் அதை பிடித்துக் கொண்டார்கள். சிலுவை போர் என்று சொல்லப்படுகிற அந்த கிரசிடிஸ் வார், அதுல பூராத்தையும் உள்ள குடிச்சு அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் அது பிரிட்டிஷனுடைய ஆட்சியின் கீழே இருந்தது என்று வரலாறிலே எழுதப்படுகிறது. அந்த அதாவது யூரோப்பினுடைய ஆட்சியின் கீழே அது அவர்களுடைய கையின் கீழே இருந்தது. கடைசியாக அல்லாஹு தபாரக வத்தாலா சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் வரலாற்றில், அவருடைய வரலாறுகள் எல்லாம் எல்லாராலும் தெரியப்பட வேண்டிய ஒரு வரலாறு. சலாஹுத்தீன் அய்யூபி, சுல்தான் சலாஹுதீன், ஒரு பெரிய குலத்திலிருந்து வந்து இந்த மார்க்கத்திற்கென்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே போட்டார். எல்லாராலும் வரலாற்றிலே இந்த உண்மை எழுதுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தனி நபர் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை புரிந்து தனக்கு எதிராக இருந்த ஒரு சமுதாயத்தை முறியடித்து பைத்துல் முக்கத்தஸை கைகொள்ளுவாரா என்று பார்த்தால், ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், இது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு செய்தி. எப்படி இது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு செய்தி? அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த இடத்திலே எதை நாம் வெளிப்படுத்துவோம் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்குள்ள செய்தி. இந்த மனிதரை கொண்டு இவ்வளவு பெரிய வேலை நடக்குமா? தெரியாது. ஆனால் அல்லாஹ் உத்தாலா ஒரு சிறிய கடுகை கொண்டு கூட ஒரு பெரிய மலையை புரட்டுகிற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இதே சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் தினம் கிடைச்சுன்னா ஒரு நாளைக்கு அதை முழுசா சொல்லுவோம். 1187 ஆம் ஆண்டு அது மீண்டும் இஸ்லாமியருடைய கைவசம் படுத்தப்பட்டது. சலாஹுத்தீன் அய்யூபி அவருடைய தலைமையிலே அந்த குதுஸ் பைத்துல் முக்கத்தஸ் மீட்டெடுக்கப்பட்டது. அப்ப அதுக்கு பின்னாடி உண்டான வரலாறுகள் கொஞ்ச நாளைக்கு போச்சு, திரும்ப அவங்க அதை கைகொண்டு விட்டார்கள். இப்ப அப்படிப்பட்ட நிலைமை, இப்போடு உள்ள வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. அப்ப மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி இதுதான். இப்ப பைத்துல் முக்கத்தஸ் போயிட்டு இந்த வரலாற்று, இந்த வரலாற்று நிகழ்வை ஆதாரமாக வைத்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிற்குள்ளே நுழைவதற்கு தடுத்ததற்காக வேண்டி முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா இந்த வேத வசனத்தை இறக்கினான். எவருக்கு? அல்லாஹ்வினுடைய பள்ளியிலே அல்லாஹ்வினுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதை தடுப்பதற்கு எவருக்கு உரிமை இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறார். ஏனென்று கேட்டால், உலகத்திலே எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, இஷ்டத்துக்கு பள்ளியை புனர் நிர்ணயமோ அல்லது புதிதாகவோ நாம் கெட்டுவதற்கு உரிமை இல்லை. அதற்கென்று சில கண்டிஷன்ஸ், அதற்கென்று சில கோட்ஸ், அதை முழுமைப்படுத்திய பின் தான் நாம் பள்ளியை கட்ட முடியும். ஒருத்தர் 100,000,000,000 கொடுத்து பள்ளியை கட்டினாலும் கூட அந்த பள்ளி வக்ஃப் செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்வினுடைய பெயரிலே ஆக்கப்பட வேண்டும். ஆகவேதான் எல்லாரும் இந்த பள்ளியிலே வந்து தொழுவதற்கு முழுமையாக அனுமதிக்கப்பட்ட ஒரு இடமாக ஆகும். வக்ஃப் மட்டும் ஒரு பள்ளியாச செய்யப்படல அப்படின்னு சொன்னா அந்த பள்ளியிலே போய் தொழுவதற்கு அனுமதியும் கிடையாது. அந்த பள்ளியில போய் பொதுப்படையாக தொழுவதற்கு அனுமதியும் கிடையாது. வக்ஃப் செய்யப்படாத சொந்தமா கெட்டி அவனே வச்சுக்கிட்ட பள்ளியில தொழுவக்கூடாது, தொழுவ போக வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. என்ன கேட்டா, வக்ஃப் அல்லாஹுக்கென்று செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் பின்னாடி ஒரு ஆயத்துல இந்த ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லுகிறார், மா கான லஹும் அன் யத்குலூஹா இல்லா காஇஃபீன். உலகத்தில உள்ள எல்லா மக்களுக்கும் மொத்தமாக பிரகடனம் செய்கிறது ஆயத், மா கான லஹும் அன் யத்குலூஹா இல்லா காஇஃபீன். ஒருத்தன் பள்ளியாசக்குள்ள வரணும்னா அவனுடைய மனோநிலை, அவனுடைய அதாவது அவனுடைய சைக்காலஜிக்கல்
எப்படி இருக்கணும், அவனுடைய உள்நிலை எப்படி இருக்கணும் என்பதை இந்த ஆயத் வர்ணித்து காட்டுகிறது. ஒரு மனிதன் பள்ளிக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மனோநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, பள்ளிக்குள்ளே நுழைகிற போது இந்த மனோநிலை. ஏன் உரிமையே இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே நாம் 100 ஆண்டு வாழ்வோமா 200 ஆண்டு வாழ்வோமா தெரியாது. அப்படிப்பட்ட கோட்டை கொத்தளங்களுக்கு சொந்தக்கார அரசர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அவைக்கென்று சில உரிமைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இந்த கோட்டையிலே தான் இருப்போம்னு எவனுக்கும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு அரசருடைய கோட்டைக்குள்ளும், அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த அரசர்களுடைய கோட்டைக்குள்ளே போனோம்னா சில அதற்கென்று சில வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகளை எவர் பின்பற்றுகிறாரோ அவர் மட்டும்தான் அந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியும். அரசருக்கு பயம் இருக்க வேண்டும், அரசருக்கு முன்னால் தனி குனிய வேண்டும், அரசருடைய தர்பாரிலே வருகிற போது அவருடைய ஆடை அணிகலன்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வர முடியும். ஒரு சாதாரண மனிதர் இந்த உலகத்திலே அவன் என்னைக்கு போவானே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய வீட்டுக்குள்ளே இவ்வளவு பெரிய மரியாதைகள் என்று சொன்னால் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அழியாத வீடு, இது என்னுடைய வீடு, இந்த வீட்டுக்குள்ளே எவர் வருகிறாரோ அவர் எனக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார், அவரை கண்ணியம் செய்ய வேண்டியது என் மீது உள்ள ஹக்காகிவிட்டது, நான் இறங்கி வருகிறேன் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி. அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய வீடு எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய மனோநிலையை இப்படி வைத்து நீங்கள் பள்ளிக்குள்ளே நுழையுங்கள். மா கான லஹும் அன் யத்குலூஹா இல்லா காஇஃபீன். அவருடைய மனோநிலை இருக்கிறது அது அல்லாஹுவை அச்சமடைந்த நிலையிலே. நாம் யாருடைய வீட்டுக்குள்ளே போகிறோம், இது யாருடைய கோட்டை, இது எவருடைய கோட்டை? உலகத்திலே ஒரு காலமும் அழிவுக்கு இல்லாதவன், இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ரட்சித்துக் கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வினுடைய வீட்டுக்குள்ள அல்லவா நான் போறேன். இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனோநிலையோடு ஒருத்தர் அந்த பள்ளியாசக்குள்ள நுழைகிறார்னா அவர் எப்படி வருவார்? நைட்டு கட்டுற கையிலேயே கட்டிக்கிட்டு சும்மா ஒரு டிஷர்ட்டையோ அல்லது எதையாவது ஒன்று நல்லா படம் போட்டதை மாட்டிக்கிட்டு வருவார். ஒரு பீத்தப்பைய 1000 ரூபா கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு போறோம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லி வருத்தப்படுறாரு, சம்பளமே 5000 ரூபா தான் கோட்டு போட்டு வர சொல்றான், சம்பளமே 5000 ரூபா தான், ஆனா கோட்டு போட்டு வர சொல்றானா கம்பெனி, கோட்டுக்கு வேற இது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் சில பேரை பார்ப்போம், நம்ம இந்த கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், சில பேர் இங்கேயே கோட்டு போட்டு வருவோம். அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 மாசம் இருக்கும், நானும் என்னுடைய நண்பரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், ஒருத்தர் எதுக்கு கோட்டு போட்டு வந்து உட்கார்ந்தாரு. உடனே நண்பர் கேட்டார், பெரிய ஆபீஸ்ல வேலை செய்வாரு போலுக்கு. அவர் சொல்றாரு என் டைம் காதல, பெரிய ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கோட்டுக்குள்ளேருந்து மூட்டை பூச்சி ஓடுது, இது எதுக்கு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஷோ ஆஃப், வேற எது இல்ல, ஷோ ஆஃப். இந்த பீத்தப்பை 2000 ரூபா கொடுக்கறவனுக்கு இவ்வளவு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு போறமே. அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு அறியாத பருவத்திலிருந்து பால் கொடுத்தது நான், உனக்கு இப்படித்தான் செரிக்கணும் என்று முடிவு பண்ணது நாம், மௌத்தா போற வரையும் கொடுக்க போறவன் நான், ஏன் வீட்டுக்குள்ள வரும்போது நீ எப்படி இருக்கணும்? ஹுது சீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். அல்லாஹ் சொல்லுகிறான், பள்ளிக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஸ்டைல நுழைங்க. யாரை சந்திக்க போகிறீர்கள்? இந்த உலகத்தையே கெட்டி ஆளுகிற எஜமானனை அல்லவா? உங்களை இங்க வச்சும் சோறு போடுவான், இந்தியால வச்சும் சோறு போடுவான், ஆஸ்திரேலியால வச்சும் சோறு போடுவான். நாளைக்கு இந்த கம்பெனி உங்களுக்கு சோறு போடுமானு தெரியாது, இந்த உலகம் உங்களுக்கு உணவு கொடுக்குமானு தெரியாது. ஆனால் காலம் காலமாக உயிரோடு இருக்கிறவரை, உங்களுடைய அத்தனை பொறுப்புக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற அந்த எஜமானனை சந்திக்கிற அந்த அரண்மனையிலே உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் கேட்கிறான், சும்மா அப்படியே நம்ம பாட்டுக்கு வந்தோம், அல்லாஹ் காண்டி தொழுதேன் அப்படின்னு தொழுதுட்டு போறதல்ல. இந்த மார்க்கம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய சோசியல் பினான்சியல் அவனுடைய சகல விதமான அவனுடைய குணநலன் அத்தனையும் படம் பிடித்து காட்டுகிறது. எதை வந்தேன் அல்லாஹ்வுக்கு பள்ளியாசல்ல தொழுவ இல்ல, வரக்கூடிய நிலை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும். ஹுது சீனத்துக்கும் இந்தி குல்லி மஸ்ஜித். நீங்கள் வருகிற போது நல்ல ஆடைகளை உடுத்தி வாருங்கள், நல்ல மனத்தோடு வாருங்கள். அப்ப உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுக்கு பயந்த நிலையில நீங்கள் பள்ளிக்குள்ளே நுழையுங்கள், அது உலகத்தினுடைய எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி. அப்படித்தான் நுழையணும். அப்படி நுழைஞ்சால் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய விருந்தாளியாக அவன் வருகிறான், நான் அவனுக்கு விருந்து கொடுப்பதற்கு தயாராக ஆகிறேன். அப்ப அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாக நுழைய போகிற நாம் நம்முடைய மனோநிலை எப்படி வைத்து நாம் எப்படி நுழைய வேண்டும் என்பது அவரவர் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டிய செய்தி. சும்மா அப்படி இப்படி போவாம, உலகத்தில போன வாரம் சொன்னது மாதிரி அவன் சரி இல்லை இவன் சரி இல்லை, நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். யாராவது ஒரு 2 முஸ்லிம்கள் சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா இந்த காலத்துல உள்ள நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 4 பேர் 3 பேர் சந்திக்கிறாங்க, மார்க்க சம்பந்தமான பேச்சு வருது அப்படின்னு சொன்னா, சரியில்லைங்க ஆலிம்சா மாதிரியே சரியில்லைங்க, எப்படி அவர் தான் வாயில்லா பூஜையாச்ச, எந்த ஊர்ல விட்டு வைப்பி ஏதாவது பேசினாருன்னா நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு என்ன பா இது, அவன் ஒண்ணு சொல்றான் இவன் ஒண்ணு சொல்றான் அப்படி ஒண்ணு சொல்றான் இப்படி ஒண்ணு சொல்றான். இப்ப எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா யார் தாங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் பேசுறோம் ஆனா எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு மனசுல, இப்படி நம்ம சமுதாயம் ஒற்றுமையாக ஆக வேண்டும்னு வருத்தம் இருக்கு. ஆனா நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், எல்லாரையும் திட்டுறோம். இப்ப யார் சரியாகணும், நீங்களும் திட்டுற நானும் திட்டுறேன், நீங்களும் திட்டுறீங்க, யாரை பார்த்தாலும் திட்டுறோம், ஒரு பேர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யார் சரியாகணும், நம்ம யாரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், அதை யோசிக்கணும்ல. வாழ்க்கையில நாம் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனையை சொல்ல தெரியும், சொல்யூஷன் சொல்ல தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குறான்ல, சில பேருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு திறமையை நம்ம தந்திருக்கோம். அதனாலதான் வாழ்க்கையில வந்து டாப் மோஸ்ட் மேனேஜர் கீழே கீழே, சும்மா கிளாரிக்கல் ஒர்க்குக்கு அதுக்கு இதுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு போக தெரியும். ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கிற வாழ்வியல் பிரச்சனைகள், ஒரு சோசியல் இஸ்யூஸ், இதுக்கெல்லாம் எவன் பதில் சொல்றதுங்க? எல்லாரும் வந்து இப்படி நடக்குதே இப்படி நடக்குதுன்னு கத்துறதுல இல்ல, அதனுடைய தீர்வு என்ன, அதுக்கு எப்படி பதில் சொல்றது, அது தெரியணும்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து பேசுறோம், அவன் சரியில்ல இவன் சரியில்ல, மார்க்கத்துல எல்லா பயிலும் அப்படி இருக்கான். இப்ப யார் சரியாகணும், நம்முடைய கேள்வி, யார் சரியாகணும், யார் சரியாகணும்? அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லுகிறது, போன வாரம் சொன்ன அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை மாற்றுவதில்லை, மாற்றத்தை கொண்டு வருவதில்லை, ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அந்த கூட்டத்தினுடைய நஃப்ஸ் சரியாகிறது வரை. கூட்டத்துக்கு எங்க நஃப்ஸ், தனி மனுஷனுக்கு நஃப்ஸ் இருக்கும். ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், ஒரு கூட்டம் தங்களிடத்திலே உள்ளதை சீர்திருத்திக் கொள்ளுகிற வரை அல்லாஹ் அந்த கூட்டத்தை சீர்திருத்த மாட்டான். இதுல தனி மனிதனும் வருவான், இதுல ஒரு சோசியலும் வரும், இதுல ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் வரும், எல்லாரும் வரும். அப்ப இந்த பிரச்சனைக்கு எங்க தீர்வு, மார்க்கம் சொல்லுகிறது, அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் நம்ம மார்க்கம் இப்படி இருக்குன்னு சொல்லுவது மட்டுமல்ல, நீ என்ன செஞ்ச, அந்த கேள்வி முதலிலே நம்மை பார்த்து திரும்புகிறது. அதுக்கு என்ன தெரியுமா சொல்யூஷன், நாளையிலிருந்து நான் இப்படி பேச மாட்டேன், இவன் இப்படி சண்டை வர்றான் அவன் இப்படி தரம்பறான் அதுல நானும் தானே வருகிறேன், என்னுடைய முடிவு என்ன, நாளையிலிருந்து நான் இப்படி பேச மாட்டேன், நான் ஒரு பரந்த சிந்தனை உள்ளவனாக இருப்பேன், என்ன மாத்திக்கிறேன். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி காட்டினார்கள். இண்டிவிஜுவாலிட்டி, சோசியல் எங்கிருந்து வருகிறது, இண்டிவிஜுவாலிட்டியிலிருந்து ஆரம்பிக்கிறது. நான் என்ன மாத்த மாட்டேன், உலகமே மாறணும்னா மாறுமா? ஒருத்தர் சொல்றார், நான் உலகம் மாறணுங்க. ஒரு பெரிய அரசன், கொஞ்சம் நோய் வந்துருச்சு கண்ணில், நோய் வந்துருச்சு, உடனே ஒரு டாக்டரை கூப்பிட்டு கேட்டானா, நீங்க பார்க்கறதெல்லாம் பச்சையா தெரியணும், உனக்கு நோய் போயிடும். என்னங்க, நீங்க பாக்குறதெல்லாம் பச்சையா தெரிஞ்சுன்னா உங்க கண் நோய் போயிடும்னா? உடனே அமைச்சரை கூப்பிட்டான், நான் பாக்குறது எல்லாமே பச்சையா தெரியணும், அது என்ன செய்வியா தெரியாது, என்ன செய்வியா தெரியாது. உடனே அமைச்சர் என்ன செஞ்சாரு, ஆபீஸ்ல உள்ளது எல்லாத்தையும் பச்சையாக்கிட்டாரு. அரண்மனை இல்ல, எது எங்க போனாலும் எதை பார்த்தாலும் செவரு கார்பெட்டு லொட்டு லொசுக்கு எல்லாம் பச்சை. திடீர்னு ஒரு நாள் அரசன் ஊர்வலம் போகணும், ஊரை சுத்தி பார்த்துட்டு வரணும்னு கிளம்புனா, இப்ப அமைச்சருக்கு பயம், ஊர் பச்சையா இருக்குமா, ஊட பச்சை ஆக்கலாம் ஊரு. உடனே ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரனை கூப்பிட்டாரு, நாலால வேலைக்கு அரசர் எதெல்லாம் பாக்குறாரோ பச்சை பெயிண்ட ஊத்தி விடுனாரு அது தலையில. அவன் விட்டு காசா, அப்படித்தானே செய்யறாய், சரி அது அவன் விட்டு காசா, பச்சை பெயிண்ட ஊத்துறா, எதப்பா அரசர் இங்க பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சா பச்சை பெயிண்ட ஊத்திடணும், அவர் அதுக்காக எதுவும் பார்க்க கூடாது. திரும்ப ஒரு கட்டத்தில் சாதாரணமா பார்த்துட்டான் அந்த ஆள், பார்த்தோன்னு சொன்னான் அமைச்சர் கூட வெற்றாவன, ஏங்க அரசருக்கு கண்ணு பிரச்சனை அப்படின்னு சொன்னா கார்பெட்டை மாத்தலாம், ரூம்ப மாத்தலாம், ஊரை மாத்த முடியுமா? ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யலாங்க, இந்த அமைச்சர் நல்ல தெளிவானவனாக இருந்தால் அரசருக்கு ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கலாம். விளங்குதுங்களா, அரசருக்கு பச்சை கலர் கண்ணாடி போட்டு விட்டா அவர் பாக்குறதுக்கு கூட பச்சையா தெரியும், சனியா வெள்ளையா இருந்தா நமக்கு என்ன, கருப்பா இருந்தா நமக்கு என்ன, பிரச்சனைக்கு தீர்வு எங்க? பிரச்சனையினுடைய தீர்வுகள் நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால அவன் சரியில்ல, மார்க்கம் சரியில்ல, இவன் சரியில்ல, அவன் பிரிவு பிரிவா நிக்கிறான், இவன் அப்படி நிக்கிறான், இவன் எப்படி நிக்கிறான், யார் திருந்தனும், எவனும் திருந்த மாட்டான். நீங்க சொல்றதை கேட்டு, நீங்க சொல்றத நான் சொல்றதை கேட்டு உலகத்துல யாரும் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு தயார் இல்லை. ஒன்றே ஒன்று செய்யலாம், நாம் மாறிக்கொள்ளலாம். இப்படி பேசுறத முதல்ல விட்டு ஒழிப்போமாக. உலகத்துல இப்படி பேசுறது அவன் செடியில அப்படிங்கிறது பேசுறது முதல்ல நாம் உருவமாக நம்முடைய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தையும் அல்லாஹுவினுடைய மகத்துவத்தையும் ரசூலுடைய மகத்துவத்தையும் முதல்ல நம்முடைய உள்ளத்துக்குள்ள இறக்குவோமாக, அதை பத்தியே சொல்லுவோமாக, அதை பத்தியே பேசுவோம். கொஞ்ச நாளைக்கு என்ன நடந்துட போகுது அவன் என்ன போறான் அப்படி சொல்ல வேண்டாம், அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை சிறப்பா வச்சிருக்கான் சொல்லுங்களேன், கொஞ்ச நாளைக்கு சொல்லி பாருங்களேன். என்னைக்கு நாம் நெகட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாயிலிருந்து நெகட்டிவா தான் பேச்சு வரும். நெகட்டிவா பேச ஆரம்பிச்சோம்னா நாம் மட்டுமல்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நெகட்டிவா தான் தெரியும். என்னைக்கு நம்முடைய அப்ரோச் பூரா பாசிட்டிவாக இருக்கிறது, அதுதான் உலகத்துல சொல்றான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனுஷன் எப்படி பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறத தெள்ள தெளிவாக ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தரது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா நல்லதையே பேசுங்க, எப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஹதீஸ்ல வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் ஒரு மூமின் நல்லதான் பேசுவான், நல்ல செய்தியைத்தான் சொல்லுவான். அவனிடத்துல யாராவது போய் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பதில் நல்லதாகத்தான் அவனிடத்துல இருந்து வரும், கெட்டது வராது. சரி, அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அப்படி உலகத்துல வரும்ல எல்லாமே பாசிட்டிவா சொல்ல முடியாது, சில விஷயங்கள் நெகட்டிவாகத்தான் சொல்ல வேண்டி வருவோம் அப்படின்னு சொன்னா. இப்ப ஒருத்தன் வந்து சொல்ல போறான், நான் அந்த பேங்க லாக்கரை உடைக்கணும், அல்லாஹ் உனக்கு நல்ல உதவி செய்வானாக. எங்க ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு, ஏன் ஆலிம் சாமார்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாள், மதரசா வசூல் அது மாதிரி வந்து அந்த வசூல் இந்த வசூல் எல்லா வசூலும் யார்கிட்ட பார்த்தாலும் பாவம், காசே இல்லாத ஆளுகளா இருக்கா, எனக்கு பார்த்து ஒரு என்ன வருது, நாம் ஏன் நோட் அடிக்க கூடாது இவங்களுக்காக வேண்டி? நல்ல சிந்தனையா கெட்ட சிந்தனையா? நல்ல அவர் சிந்தித்தது என்னமோ அவருடைய மனதினுடைய வழி என்னமோ நியாயமான வழி, ஆனால் அதற்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறை இருக்கிறது அது சரியா அப்படின்னு யோசிக்கணும்ல. அதுக்கு நான் நோட் அடிக்கலாம்னு சொல்லலாமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தந்தார்கள். அதாவது அப்படி ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மூமின் அதுல பேசவே மாட்டான். ஒரு மூமின் பேசினான் என்று சொன்னால் அது நல்லதாகத்தான் இருக்கும். அதற்கு மாற்றமான நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா பேசவே மாட்டான். மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் வேத கடைசி கியாமத்துடைய நாளையும் எவர்கள் நம்பி இருக்கிறார்களோ, அவர்கள் உலகத்தில் எப்ப பேசினாலும் பாசிட்டிவாக பேசட்டும், நெகட்டிவாக பேச வேண்டாம். எவ்வளவு பெரிய அப்ரோச், இது இண்டிவிஜுவாலிட்டி மட்டுமல்ல ஒரு சோசியல், ஒரு சமூக சீர்திருத்தம். அப்படி இல்லை அதுக்கும் பதில் நான் சொல்றாங்க, அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே மௌனியாக இருந்துவிட்டு வாய் திறக்காம இருந்துட்டு போயிட்டே இரு. மன் சமத்த நஜா, அந்த இடத்திலே எவன் மௌனியாக இருந்தானோ வாய் திறக்காமல் இருந்தானோ அவன் வெற்றியினுடைய பகுதியை அடைந்து விட்டான். அதனால இன்னையிலிருந்து ஊரை திருத்துறது இல்ல, உலகத்தை திருத்துறது இல்ல, எவனையும் குத்தம் சொல்லி பிடிக்கிறது இல்ல. ரெண்டு பெரிய தலைகள் அறிவிலே ஒன்றாக உள்ளவர்கள் தங்களுக்கு மத்தியிலே வாதிட்டுக் கொள்ளலாம், அதை நம்ம சும்மா மூணாந்தரத்தால டீ கடையில உட்காந்துக்கிட்டு அவனை திட்டது இவனை திட்டது உன்னால என்ன சாதிக்க முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. பேசி முடிச்சுட்டு இப்படி தட்டி விட்டுட்டு போறதுக்கா? இந்த மார்க்கத்தில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஹக்கு இருக்கிறது, நாம் என்ன செய்தோம். அதனால நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய செயல் இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் யாரை பற்றியும் இனி பேச மாட்டேன், அல்லாஹுவினுடைய மார்க்கத்தினுடைய உயர்வுகளை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வுகளை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். பேசி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு, கொஞ்ச நாளைக்கு பேசி பாருங்க என்ன நடக்குதுன்னு. இனி ஒரு காலமும் யாரையும் திட்டுவதற்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த காலத்திலே யஹூதிகள் இருந்தார்கள், நசரானிகள் இருந்தார்கள், மஜூசிகள் இருந்தார்கள், வேதத்திற்கு சொந்தக்காரர்கள், தௌரா தெரிந்தது, இஞ்சியில் இருந்தது, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் நேரடியாக எந்த யஹூதியும் பார்த்து திட்டல, தாவா கொடுத்தாங்க. இந்த மார்க்கத்தினுடைய உண்மை நிலையை, இந்த மார்க்கத்தினுடைய உண்மை நிலை அவர்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள், நீங்கள் இருக்கிற பகுதி இதுதான், இங்க வந்துருங்க, நீங்கள் வெற்றியாளர்களாகி விடுவீர்கள். அந்த வழிமுறை நமக்கு வேணுமா? இல்ல எல்லாரும் செய்யற மாதிரி உலகத்துல எல்லாரும் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பின்னால ஓடணுமா? நாம் மாற்றப்பட வேண்டியவர்கள், நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. உலகம் என்னைக்குமே மாறாது, அதுக்கென்று ஒரு ஸ்டைல், அது அப்படித்தான் போய்கிட்டே இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, உலகம் மாறிச்சுன்னா நாம் மாறிடுவாங்க, நடக்குமா? மௌத்தா போயிருவோம், நம்ம மௌத்தா போயிருவோம், அது அப்படியே இருக்கும். யாரையும் மற்றவர்களை திருத்துவதற்கில்லை, முதலிலே நான் என்ன ஆனே, என்ன கொஞ்சம் அப்படி மாத்திக்கிறேன், என்ன கொஞ்சம் அப்படி வித்தியாசப்படுத்திக்கிறேன், சந்தோஷமாக இருக்க முடியும் நம் வாழ்க்கையில எங்க போனாலும் சரி. அப்படி இல்லை, எங்க போனாலும் கஷ்டம் தான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம். பொதுவா நம்ம இந்தியால, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில், எப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் ஒரு 2 மணி நேரம் வண்டி லேட்டுமா? எப்படிங்க ஒரு 2 மணி நேரம் வண்டி லேட்டு, ஒரு 2 மணி நேரம் வண்டி லேட்டுன்னு மட்டும் சொல்லிட்டான், என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன நடக்குங்க? நம்ம மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கவனையும் சேர்த்து கூப்பிட்டுக்குவோம், என்னையா இந்த கவர்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்னத்தை பண்றாங்க, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு, ரயில் வர்றவனையும் திட்டுவான் 2 மணி நேரம், அதுல டென்ஷன் ஆகி பிபி ஏறி பல பேருக்கு, என்னத்தை இங்கிருந்து அங்க போய் தூங்கதான் போறார், என்னங்க இவர் பிபி ஏறதுனால அல்லது இவர் டென்ஷன் ஆயிடுறதுனால ரயில் உடனே வந்து இவரை மட்டும் ஏத்திக்கிட்டு போயிருமா? இப்ப நீ என்னதான் பேசினாலும், என்னதான் பிபி ஏறினாலும் ரயில் 2 மணி நேரம் கழிச்சு தான் வரும், அதான உண்மை. நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம், அதுகளை பாருங்க, அதுகிட்ட சொல்லுங்க ரயில் 2 மணி நேரம் லேட்டு பரவாயில்ல அப்படின்னு இந்த முட்டாய் வாங்கிட்டாங்க, என்னங்க அடுத்த நிமிஷம் கேட்கும் இந்த முட்டாய் வாங்கி கொடு, அல்லது இந்த கார் வாங்கி கொடு, இங்க ஓட்டி பாக்குறேன் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து, என்ன இருக்கிற இடத்த என்ஜாய்மெண்டா இருக்குது அல்ல? அப்படித்தான் நம்ம முதல்ல படைச்சான், எங்க இருந்தாலும் அந்த இடத்துல நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து பிறரையும் சந்தோஷமாக வாழ வைக்கிற நிலையில் தான் படைச்சான். நம்ம நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டோம், நம்ம நம்மளை கொஞ்சம். சரி, இப்போ ஒருத்தருக்கு அர்ஜென்டா போனோம், 2 மணி நேரம் லைட் லைட்னா அங்கே அப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கதில்ல, திட்டுறதை விட்டுட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சு போங்க, ஃபார்வர்டு திங்கிங், வேற ஏதாவது பண்ணலாம்ல, சமுதாயம் இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்குன்னு திட்டிக்கிட்டு இருக்கதில்ல, அடுத்த நிலைப்பாடு, நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஒரு ஒரு தனி மனிதர், எனக்கு தொழுவ தெரியும், குரான் ஓத மட்டும்தான் தெரியும், எனக்கு விளங்க தெரியாது பரவாயில்ல, என் அளவுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அட்லீஸ்ட் அட் லாஸ்ட் யாரையும் திட்டாம இருக்கலாம், முடியும்ல? இனி இங்க வரக்கூடியவர்கள் அவஞ்சரியில, நான் இனி நான் பேசினால் மார்க்கத்தினுடைய உயர்வுகளை பத்தி மட்டுமே பேசுவேன், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வுகளை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பேன், அவருடைய உயர்ந்த குணங்களை பத்தி எல்லாரிடத்திலும் பேசுவேன், வரட்டுமே ஒருத்தருக்கு வரட்டுமே அந்த குணம், எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாகும். நம்ம ரெண்டு பேரும் இதை விட நம்ம ஊர்ல கூத்து என்ன அப்படின்னு சொன்னா, கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே பேசுவான், பக்கத்துல இருக்கவன் சொல்லுவான், என்னங்க நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான் மாவன், எங்கள்ட்டையும் அப்படித்தான் கோனாறு வண்டலாருன்னு ஒருத்தர் இருக்கான், நீங்களாம் அந்த மாதிரி தானே பிரிஞ்சு நிக்கிறிய, என்ன நமக்குள்ள என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுமா? இவனுக்கு அது பதிலும் சொல்ல தெரியாது, அது பதில் சொல்ல தெரியணும், அதுவும் தெரியாது, டீயை குடிச்சுக்கிட்டே சரி என்னமோ நடக்குது, சரி நம்ம ஏன் அதை பேசுவானே, எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறது, முடிச்சுட்டு பித்தனாலாம் பண்ணிவேன், நம்ம ஏன் அதை பேசுவானே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம போயிருவோம், இதுக்கு பேரா? நிறைய மாற்றங்கள் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், பள்ளிக்குள்ளே நுழையிறதுக்குன்னு சில ஆதாவுகள் இருக்கிறது. நம்ம அன்னைக்கே சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுத்தாலா உலகத்திலே 3 பள்ளிவாசல்களை கண்ணியமான பள்ளியாக ஆக்கினான், 2 பள்ளி முஸ்லீம்களுடைய கையில இன்றைக்கும் இருக்கிறது முழுக்க முழுக்க. எவர் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலே இருக்கக்கூடிய பள்ளியிலே ஒரு வக்து தொழுகிறாரோ அவருக்கு 1 லட்சம் நன்மை. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில உள்ள பள்ளியில ஒருத்தர் போய் ஜமாத்தோடு அந்த தொழுகையை தொழுகாருன்னு சொன்னால், அல்லது சுன்னத்து தத்தவ நஃபில்களை தொழுகார் என்று சொன்னால் அவருக்கு 1 லட்சம் நஃபில் தொழுத நன்மை கிடைக்கும், 1 லட்சம் ஜமாத்து அதாவது ஃபரதுடைய தொழுத நன்மைன்னு கிடைக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, உம்ராவுக்கு போற எத்தனை பேரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு பக்கத்தில் உள்ள பள்ளியாதல தொழுவான், நிறைய பேர் ரூம்ல தொழுகிறாள் இருக்கான், அங்கேயும் போய். அடுத்ததாக சொன்னார்கள், எவர் ஒருவர் என்னுடைய பள்ளியான மதீனத்து பள்ளியிலே தொழுகிறாரோ, எவர் ஒரு பைத்துல் முக்கத்தஸிலே தொழுகிறாரோ அவருக்கு 50,000 நன்மைகளை அல்லாஹ் தருவதாக சொல்லி இருக்கிறார். இந்த 3 பள்ளியும் தவிர உலகத்திலே எல்லா மஸ்ஜிதுகளும் சமமானவை, இல்லல் மசாஜிதல் இல்லா, எல்லா பள்ளியும் அல்லாஹுக்கு சொந்தமானவை சமமானவை, எந்த பள்ளியாசில போய் எது தொழுதாலும் அது அப்படித்தான் அக்செப்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறான், பைத்துல் முகத்தஸ இடித்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இந்த வேத வசனம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்குள்ள நுழையிறதை விட்டு தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், ஒமன் அதுலம், ஒமன் அதுலம் மிம்மம் மன மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பள்ளியை விட்டு எவர்கள் தடுப்பார்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள். இதிலிருந்து என்ன விளங்குது, இந்த உலகத்திலே அழியும் காலம் வரை எப்போதெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குமோ அத்தனைக்கும் இந்த ஆயத்து பதில் சொல்லுகிறது. அத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் 1400 ஆண்டுகள் கழித்து விட்டோம், இன்னைக்கு நமக்கு நடந்துச்சுள்ள ஒரு நிலவாடு, இதற்கும் இந்த ஆயத்து பதில் சொல்லுகிறது. என்ன கேட்டா, அங்க பைத்துல் முகத்தஸ்னு போட்டிருந்தா அல்லாஹ்னா பைத்துல் முகத்தஸோட அது ஹசர், அதோட அது முடிந்த ஒரு செய்தி ஆக்கி இருக்கும். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. மொத்த இன்னல் மசாஜிதல் இல்லா, அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாசல்கள். இப்ப பள்ளிவாசல்களுக்கு சில ஆதாபுகள் ஒழுங்குகள் இருக்கிறது. இந்த இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசலுக்குள்ள போனோம்னா சில ஆதாபுகள், சில ஒதுங்குகள், அவர்கள் பயம் கொண்டே தவிர அவர்கள் போக வேண்டாம் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போதும் அல்லது பள்ளிகளிலே இருக்கும் போதும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. பள்ளிவாசலுக்குள்ள போனா ஒரு தடவை வருகிறது, ஒரு சம்பவத்திலே வருகிறது, உமர் ரழியல்லாஹு தஆலா ஒருத்தர் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு, பக்கத்தில் உள்ளவர் கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் போய் கூட்டிட்டு வாங்க. எந்த ஊருக்காரர், அவர் வெளியூர்காரர். சொன்னாங்க, வெளியூர்காரராக மட்டும் இவர் இல்லைன்னா கழுத்தை வெட்டியிருப்பேன். நாங்க உமரது எல்லா உத்தரானும் கோபக்கார இங்கே வந்து, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவியில சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கியா, பள்ளிக்குன்னு அந்த அளவு ஆதாபுகளை வைத்திருந்தார்கள். அப்ப அந்த பள்ளியினுடைய ஆதாபுகள் எங்கு போனாலும் போது, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும் போது சொன்னோம், நம்ம வாரம் வாரம் ஒவ்வொரு சுன்னத்துகளை நாம் பேணுவோம், பிராக்டிஸ் லைஃப் பிராக்டிஸா கொண்டு வருவோம். அப்படிங்கிறதுக்கு பள்ளிக்குள்ள நுழையும் போது என்னென்னலாம் செய்யணும், 5 விதமான சுன்னத்துகள், 5 நேரம் பள்ளிவாசலுக்கு போறது மாதிரி 5 விதமான சுன்னத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க, அந்த 5 விதமான சுன்னத்துகளையும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இதை பிராக்டிஸ் பண்ணுவோமாக சொன்னோம். செஞ்சுக்கிட்டு இருக்கமா, பல பேர் செய்யறாங்க அல்ஹம்துலில்லாஹ், பல பேர் செய்யறாங்க அல்ஹம்துலில்லாஹ். என்ன திருத்த அந்த 5 நாங்க வரலையே, இந்த மனுஷன் எப்போதும் இப்படித்தான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவார், பாதியோட சொல்ல மாட்டாரு. சரி சொல்றேன் இன்ஷால்லா. அப்ப அந்த ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, எவன் ஒருவன் அல்லாஹுவினுடைய பள்ளியிலே அல்லாஹுவினுடைய திக்ர் செய்யப்படுவதை தடுக்கிறானோ. இப்ப இதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுனாங்க, நேரடியாக பள்ளிவாசல்களை இடிப்பது அல்லது நேரடியாக எவன் உள்ள போவான்னு தடுக்கிறது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, போற முசல்லிகளை ஏதாவது ஒரு வகையிலே தடுப்பது அல்லது பள்ளிவாசலுக்கு உள்ள வரவிடாம ஆக்குவது, இதுவும் ஹராம். மார்க்கத்தில் யாரையும் பள்ளிக்குள்ளே அனுமதிப்பதை விட்டு, யாருடைய வீடு, நம்ம சொந்த வீடு இல்ல, அல்லாஹ்வினுடைய வீடு. அப்ப தடுப்பது என்பது இருக்கிறதே, அது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது எழுதும் போது எழுதுகிறார்கள், ஒரு பரவு தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, அப்போ உட்காந்து ஒருத்தர் சத்தம் போட்டு குரான் ஓதிக்கிட்டு இருக்காருன்னா அதுவும் கூடாது. ஒருத்தர் சத்தம் போட்டு ஒரு திக்ர நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் கூடாது. பரவு தொழுகை முடிஞ்சு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த நேரத்திலே ஜஹரி ரீதியான திக்ர்களும் அதே போன்று குரானும் சத்தமிட்டு ஓதுவதிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அளவோடு. அடுத்த ஒரு தொழுகிறவருடைய தொழுகையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தர் தொழுகிறது அது பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அவரும் இந்த ஹுக்குமுக்கு கீழே வந்துருவார், அவரும் இந்த செய்திக்கு கீழே வந்துருவார். அப்ப அந்த ஆதாபுகளை பேணி இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த ஆதாபுகளை நாம் பேண வேண்டும். அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். பள்ளிக்கு வரும்போது இந்தந்த நிலைப்பாடெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல வந்து யாருக்கும் சிரமம் கொடுக்க போறதோ, மொபைல் வைக்கிறது முக்கியமா இன்னைக்கு உள்ள பிரச்சனையில பெரிய பிரச்சனை. அது நம்ம ஆளுதாங்க நிறைய இருக்கான், கரெக்டா பார்த்த உடனே தெரியுது இது எந்த தமிழ் பாட்டுன்னு. சில பேர் அங்கே போயிடுறான் அந்த பாட்டுக்கு உடனே. சார் என்ன அருமையான சீன் தெரியுமா அது, பள்ளியாசக்குள்ள மாத்த மனுஷந்தனங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அங்க போயிருவோம், வேணும்னாலும் வேணானாலும் மனசு போயிடும். நல்ல ஒரு பிரியாணி கடையை கடந்து போனான்னா அப்படியே வாசனை கும்முன்னு அடிச்ச உடனே வேணா அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சோண்டு நாக்கில் எச்சி வந்து நிற்கும், நல்லாதான் இருக்கு வாசனை, இவர் வேணாங்கிறாரு. அது மாதிரிதான், அதனாலதான் என்ன செய்யணும், பள்ளிக்குள்ளே வரும்போது மொபைல சுட்டார், மொபைலே எடுத்துட்டு வராம வந்தா ரொம்ப சிறப்பு. மொபைலே ஒருத்தர் எடுத்துட்டு வரல, எங்க பெரிய சிஇஓ, ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியினுடைய சிஇஓ 24 மணி நேரம் மெசேஜ் ரிசீவ் பண்ணி அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணுமா? ஒவ்வொருத்தர் 4-5 போன்லாம் வச்சிருக்கான், பைத்தியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காலம் வந்து இந்த வாட்ச் இருக்க, இதை ஒரு காலத்துல கண்டுபிடிச்சான். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சூரியனை தான் பார்த்து மணி கண்டுபிடிச்சிட்டு இருந்தான். இந்த வாட்சி கண்டுபிடிக்கும் போது பெரிய வாட்சியா கண்டுபிடிச்சான். இதை எப்படி கொண்டு போய் மார்க்கெட் பண்றதுன்னு ஒரு குரூப் சிந்திச்சான், உங்களுக்கு விளங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டிங் அவன் சிந்திச்சான். ரொம்ப சின்னதாக்கி ஒரு பொருளை மக்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா எடுத்துக்குவான்னு முடிவு பண்ணா இப்படி ஆக்கி கொடுத்தான். அதே மாதிரிதான் இன்னைக்கு மொபைலே ஆக்கிட்டான். ஒயரோட அது வீட்டில் இருக்கிற வரையும் வீட்டிலே இருந்துச்சு. இன்னைக்கு அதை கையில கொடுத்த உடனே சந்தனம் அதிகமாச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது இல்ல. அதே மாதிரி ஒருத்தனுக்கு 4-5 அவனுக்கே தெரியல எதுக்கு வச்சிருக்கேன். கால் வருமானு கேட்டா இல்ல, இதுல வந்து நான் அந்த மொபைல் போட்டிருக்கேன், இதுல இது இது ரெண்டும் இல்லாம அது ஊருக்கு பேசுறதுக்கு ஒண்ணு புரியல, காசு வந்துருச்சு இல்லங்க. அப்ப இது அமெரிக்கால உங்களுக்கு அஜர்த்து பேசிக்கிட்டு இருக்காருல்ல, உங்களுக்கு எனக்கும் உள்ளதை சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கும் உள்ளதை எதுக்கு? குரான் ஓதுறதுக்குன்னு வாங்கி வச்சிருக்காங்கிறாரு ஒருத்தர். இப்படி யாராவது சொல்லுவாங்கன்னு கேட்டா இதுவரையும் பார்க்கல. குரான் ஓதுறதுக்கு நான் மொபைல் வாங்கி வச்சிருக்கேன், மொபைல்ல குரான் இருக்கு, மொபைல்ல ஹதீஸ் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு. எத்தனை பேருடைய மொபைல்ல குரானை போட்டு வச்சிருக்கோம்? இன்டர்நெட்ல இருக்கு, டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். குரான் ஜேர் ஜபர்லாம் போட்டே குரான் வருது இன்னைக்கு. அஜரத் அந்த குரான்ல ஜேர் ஜபர்லாம் இருக்காது, ஓத தெரியாது. ஜேர் ஜபர் போட்டே வருது குரான் தர்ஜுமாவோட. ஒரு பட்டன் அழுத்தினா தமிழ் தர்ஜுமாவும் வருது. தேடி இருக்கமா? ஆனா பாட்டு வைக்கிறதுக்கு தேடுவோம். பாட்டு வச்சுன்னா அப்ப மஸ்ஜிதினுடைய ஆதாபுகளில் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மொபைல்களை சுவிட்ச் ஆஃப் பண்றது, நம்முடைய மொபைலை அமர்த்தி வைக்கிறதும் மஸ்ஜிதினுடைய ஆதாபுல ஒண்ணு. அடுத்ததாக அல்லாஹு தஆலா கடைசியாக அவர்களுக்கு சொன்னான், இந்த உலகத்திலே அவர்கள் என்று இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கேவலமே கேவலம், உலகத்திலே அவர்கள் தலை நிமிர்ந்து ஒரு காலமும் வாழ முடியாது. இந்த ஹுக்குமை உலகம் கொடுக்க முடியாது, இந்த வெரடிக்டை இந்த தீர்ப்பை உலகத்தில் உள்ளவனால் எழுத முடியாது. ஆனால் அல்லாஹுவாக நான் சொல்லுகிறேன், நான் எழுதுவேன். தலை நிமிர்ந்து அவன் நடக்க விடமாட்டேன் ஒரு காலத்திலையும். அல்லாஹு சொல்லுகிறார், சத்திய வேதம் சொல்லுகிறது, தலை நிமிர்ந்து அப்படி அல்லாஹுவினுடைய அந்த பள்ளிவாசல்களை எவர்கள் ஷஹீதாக்கினார்களோ, அந்த அல்லாஹுவினுடைய பள்ளியிலே அல்லாஹுவினுடைய பெயர் சொல்லுவதை எவர்கள் தடுக்கிறார்களோ, தலை நிமிர்ந்து உலகத்தில் எவனும் நடக்க முடியாது. இந்த வரலாறை நாம் காணத்தான் போகும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், மறுமையிலே அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை முடிச்சதோட அல்லாஹு தஆலா சொல்றான், போன வாரம் இந்த செய்தியை சொன்னோம், இதுக்கு எப்படி தீர்ப்பு வரும் எதிர்பார்த்துக்கிட்டு. நீ பல பேருக்கு மனசு குழப்பம், அப்ப இப்படி ஆயிப்போச்சே, அப்படி ஆயிப்போச்சே, இப்படி நடந்துருச்சு. இந்த வழிகளுக்கெல்லாம் அல்லாஹுவினுடைய வேத வசனம் மருந்து போடுது. இந்த வழிகளுக்கெல்லாம் அல்லாஹுவினுடைய வேத வசனம் மருந்து போடுகிறது. என்ன வரலாற்று ரீதியாக உலகத்திலே என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் திருக்குறானிலே எழுதி வைக்கப்பட்ட உண்மை. அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், ஃபீஹி நபஉமா கபலக்கும் وَخَبَرُمَا بَعْدَكُمْ وَحُكُمُمَا بَيْنَكُمْ وَهُوَ الْفَصْلِ لَيْسَ بِالْحَزِلْ مَنْ تَرَكَهُ مِنْ جَبَّارٍ قَسَّمَهُ اللَّهِ. அதிலே கடந்த கால வாழ்வு இருக்கிறது, கடந்த கால செய்திகள் பதிவாகி இருக்கிறது, எதிர்காலத்திலே வருகிற நிகழ்ச்சிகளுக்கு அது வழி சொல்லி தருகிறது, உங்களிடத்திலே நேரடியாக உங்களிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அழகான ஒரு மருந்தை அல்லாஹ் இடுகிறான். இந்த தீர்ப்பு கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடிய மனிதர்களே, அல்லாஹு சொல்லுகிறான், லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹுவுக்கு தான் கிழக்கும் சொந்தம், அல்லாஹுவுக்கு தான் மேற்கும் சொந்தம். வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எத்திசை திருப்பினும் அல்லாஹுவினுடைய முகம் அங்கே இருக்கிறது. முஸ்லிம்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள். எவ்வளவு பெரிய ரெமிடி இது, எவ்வளவு பெரிய மருந்து, வேற யாரும் தர முடியுமா? படைத்த ரப்பு சொல்லுகிறார், எத்திசை நோக்கினும் இறைவனின் திருமுகம் அங்கே இருக்கிறது, நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மேலே உள்ள ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அந்த ஆயத்தில் அல்லாஹ்வினுடைய பள்ளிகளை விட்டு தடுப்பவன் யாருங்கிறதுக்கு அல்லாமா ஆலூசி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் ஒரு விளக்கத்தை எழுதியிருந்தாங்க. அல்லாமா ஆலூசியினுடைய அந்த விளக்கம் உண்மையிலே என்னுடைய மனதை தொட்டது. ஏன்னா அந்த திருக்குறானினுடைய நேரடியான அந்த கருத்தை ஒட்டி அவர் அதனுடைய மறைமுகமான கருத்தையும் வெளிப்படுத்துவார். அல்லாமா ஆலூசியினுடைய அந்த தப்சீர் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு தப்சீர், அனைத்து மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தப்சீர். அதில் அல்லாமா ஆலூசி அழகான ஒரு நுக்தா, ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லுகிறான், அதாவது அல்லாஹுவினுடைய பெயர் அல்லாஹுவினுடைய பள்ளியிலே உச்சரிக்கப்படுவதை தடுப்பவன் எவன் இருக்கிறான், அல்லாஹுவினுடைய வீட்டிலே அல்லாஹுவினுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதை தடுப்பவன் எவன் இருக்கிறார். அல்லாஹுவினுடைய வீடு எதுங்க? அல்லாஹுவினுடைய வீடு எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய இதயம் இருக்கிறதே அது அல்லாஹுவின் வீடு, காபத்துல்லாவுக்கு ஒப்பானது. எவர்கள் அதை தகர்க்கிறார்களோ அவர்கள் காபாவை தகர்த்ததற்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிடுவார்கள். இந்த கருத்தை வச்சு அல்லாமா ஆலூசி எடுக்கிறார்கள், அல்லாஹுவினுடைய அந்த வீடாகிய ஒவ்வொரு முஸ்லிமினுடைய இதயம் இருக்கிறதே அங்கே அல்லாஹுவினுடைய திக்ர் நடைபெற வேண்டும், அல்லாஹுவினுடைய நினைவு கூறுதல் நடைபெற வேண்டும். அப்படி ஒருத்தன் நினைக்காம அதை தடுத்துக்கிட்டு இருந்தானா, அவன் தான் இந்த உலகத்திலே அநியாயக்காரன். என்ன அழகான தப்சீர், உண்மையை படிச்சு பார்த்த உடனே புல்லரிச்சு போச்சு. ஒரு அடுத்த பகுதியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இப்ப எந்த இதயமாக இருந்தாலும் அல்லாஹுவினுடைய பெயர் அங்கே உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹுவினுடைய வீட்டை ஒளிவர செய்வதற்கும் அதை அழகுபடுத்துவதற்கும் காரணமாக இருக்கும் என்று அழகிய ஒரு தப்சீராக இமாம் அல்லாமா ஆலூசி அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே அதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆகவே இந்த தப்சீரினுடைய தொடரிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே இதனுடைய தொடராக அந்த மஷ்ரிக் மக்ரிப் என்று சொன்னால் என்ன, கிழக்கு மேற்கு என்றால் என்ன, ஏன் அல்லாஹ் கிழக்கை மேற்கை மட்டும் சொல்லணும், வடக்கு தெற்கு இல்லையா, எப்பகுதியில் திரும்பினாலும் அல்லாஹுவின் திருமுகம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன அதனுடைய விளக்கம் என்ன, அப்புறம் வந்து எத்திசையையும் நோக்கி தொழலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வரும், அதற்கு மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து காட்டினார்கள் என்ற அந்த வகைகள் எல்லாம் அந்த செய்திகள் எல்லாம் இந்த ஆயத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆகவே அது ஒரு அழகிய ஆயத், அது ஒரு அழகிய விடிவாக இந்த காலத்திற்கு இஸ்லாமியர்களுடைய அந்த மனதினுடைய வழிக்கு மருந்திடக்கூடிய ஒரு சிறந்த ஆயத்தாக அல்லாஹ் எடுத்து இன்னைக்கு தர்றான். இதுதான் இந்த வாரத்தினுடைய ஆயத்தும் கூட, அல்லாஹ் அதை நமக்கு கொடுத்தது. உண்மையிலே அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நியமத், அல்லாஹ் நம் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய அனுக்கிரகம். ஆகவே அந்த ஆயத்தினுடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் சொல்லும் போது ஒரு ஹதீஸ் சொல்லி பாதியில விட்டுட்டேன், அதை மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். தீது ஹம்சன் லம் யுத்தஹுன் நபியுன் கபலி, எனக்கு அல்லாஹு தாலா ஐந்து விதமான செல்வங்களை கொடுத்திருக்கிறார், எனக்கு முன்னுண்டான நபிமார்களுக்கு அல்லாஹ் அதை தரல அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்பட்டு சொன்னார்கள் சொல்லிட்டு அதுல மூன்று விஷயத்தை மட்டும் அன்னைக்கு சொன்னேன். நுசிரத்து பிர் ரபி மஸீரத ஷர், ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பத்தி உண்டான அச்சம். வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, இந்த பூபாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் தொழுகிற இடமாக மஸ்ஜித ஆக்கப்பட்டது. ஃபஅய்யுமா ரஜுலும் மின் உம்மதி ஃபஅய்யுமா ரஜுலும் மின் உம்மதி அதரக்கத்துஹு ஸலா ஃபல்யுஸல்லி, என்னுடைய உம்மத்திலே ஒருவருக்கு தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலே அவர் தொழுது கொள்ளட்டும். உஹில்லத்லியல் கனாயிம், போரிலே கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய போரிலே உள்ள சேகரிக்கப்படக்கூடிய பொருட்கள் என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். மற்ற கூட்டத்திற்கெல்லாம் அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்க்கப்படும், அல்லாஹ்வினிடத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும், அதை தின்னுட்டு போயிடும். இப்படித்தான் வரலாற்றினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுண்டான நிலை வரை இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா கனிமத் என்று சொல்லுகிற அந்த பொருளை ஆக்கி கொடுத்தான். அடுத்து உத்தியத்து ஷஃபாஅத்தன், நான் ஷஃபாஅத் என்று சொல்லப்படுகிற இந்த சமுதாயத்திற்காக வேண்டி போராடுகிற ஒரு பெரிய ஒரு செய்தியை அல்லாஹ் என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிறான், நான் மறுமை நாளையில் ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரன், எந்த நபிக்கும் அல்லாஹ் அதை தரவில்லை. வகானன் நபியு யுபாஃபு இலா கௌமி, ஒவ்வொரு நபியும் அந்தந்த கூட்டத்தாருக்கு மட்டும் அனுப்பப்பட்டார்கள். ஹாஸ்ஸதன் வபுஇஸ்து இலன் நாஸி ஆம்மா, வபுஇஸ்து இலன் நாஸி ஆம்மா, வபுஇஸ்து இலன் நாஸி ஆம்மா, நான் உலகத்திலே உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமையோடு சொன்னார்கள். பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமேல் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபியினுடைய உம்மத்திலே இருப்பதனால், அவர்களோடு சேர்ந்து அதுக்கு கீழே வர்றதுனால அந்த நசீபு இந்த கூட்டத்திற்கும் கிடைத்திருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட நபியை நம்ம பெற்றிருக்கோம், அவங்களுடைய ஹக்கிலே எப்படி அதா செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருடைய தரஜாவை மென்மேலும் உயர்த்துவானாக, அவருடைய ஷஃபாஅத்துக்கு நம்மளை உரித்தானவர்களாக ஆக்குவானாக, அவருடைய கரங்களினால் ஹவுதுல் கௌதரிலே நீரறந்தக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை நாயம் சல்ல உலக மக்களே மஹ்ஷரிலே கூடியிருக்கும் போது நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்க்கிற அந்த அருகதையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கபரிலே கொண்டு போய் வைத்தவுடன் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் காட்டப்படுகிற போது அதை பார்த்து புரிந்து இதுதான் எங்கள் உயிருக்குயிரான நபி என்று சொல்லுகிற நசீபை அல்லாஹ் தருவானாக. அப்பை அடையாளம் இடுவதற்காக வேண்டி உலகத்திலே நபியை அல்லாஹ் நமக்கு காட்டி தருவானாக. அந்த நபியினுடைய பிரியத்தை அல்லாஹ் நம்முடைய உயிரில் ஆக்கி தருவானாக, நம்முடைய உணர்வில் ஆக்கி தருவானாக, நம்முடைய சிந்தையில் ஆக்கி தருவானாக, நம்முடைய இதயத்தில் ஆக்கி தருவானாக, நம்முடைய உயிரின் உடலினுடைய ஒவ்வொரு பாகத்திலும் அந்த நபியினுடைய பிரியத்தை ஆக்கி தருவானாக என்று கேட்ட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்க சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நபியினுடைய பிரியம் நமக்கு எப்போது முழுதாகிறதோ நம்முடைய 24 மணி நேர வாழ்க்கையும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் பொருத்தமாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நசீபு அல்லாஹ் நமக்கு செய்து தருவானாக. வா ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.